இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக நாம் கடந்த வாரத்தில் தியானிக்க வேண்டியது, கடந்த வாரத்தில் நமக்கு கெஸ்டிக்கு நம்ம வரவைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனாலே அதை நான் கடந்த வாரத்தில் தியானிக்கல. இன்றைக்கு நாம் அந்த செய்தியை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:13. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:13 வாசிக்கலாம்.
தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு,
அப்பொழுது
ஆகாரத்தினால் திருப்தியாவாய்.
கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தமான பகுதி, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்திகரமாய் ஆசீர்வதித்து நம்மை போஷித்து நம்மை நிறைவாய் நடத்துகிறவர். தேவ பிள்ளைகளை என்றைக்குமே கர்த்தர் குறையுள்ளவர்களாய் வைக்கிறவர் அல்ல, அல்லது அரைகுறையாய் ஆசீர்வதிக்கிறவரும் அல்ல. திருப்தியாவாய், நீங்க வேதம் எங்கிலும் நீங்கள் பார்த்தீங்களானால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்த எல்லா சம்பவங்களுமே திருப்திகரமா இருக்கும், திருப்தியா இருக்கும், அது குறையவே இருக்காது. சமாரிய ஸ்திரீ பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, திருப்தியா இருப்பேன், தாகமே வராது. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 புருஷர்கள் மற்றும் அநேக பெண்களை போஷித்ததான அந்த சம்பவத்தில் சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் திருப்தி அடைந்தார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது எல்லாமே திருப்திகரமாய் ஆசீர்வதிப்பார். அது ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், உலக காரியங்களா இருக்கட்டும், உங்கள் பொருளாதாரமா இருக்கட்டும், எதுவானாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கும் என்றைக்கு நிபந்தனை உண்டு. நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. இங்கே சொல்லப்படுகிற இந்த திருப்திகரமாய் கர்த்தரமை ஆசீர்வதிப்பதற்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை அதே வசனத்தில் இருக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்லப்படுகிறது, கண் விழித்திரு. ஆமென். கண் விழித்திரு, கண் விழித்திரு, அப்பொழுது நீ ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். தேவ பிள்ளைகள் என்னைக்குமே அலர்ட்டா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், சோம்பேறிகளாய் இருக்கக்கூடாது, அசதியானவர்களாய் இருக்கக்கூடாது, நிர்விசாரிகளாய் இருக்கக்கூடாது. இந்த கண் விழித்து என்கிற வார்த்தையின் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நீ அலர்ட்டாரு, உற்சாகமாயிரு, சுறுசுறுப்பாயிரு, அசதியாயிருக்காது, உன்னுடைய ஃபுல் எஃபர்ட் நீ போடு. அது ஆவிக்குரிய காரியமாயிருக்கட்டும், மற்ற எதுவாயிருந்தாலும் உன் முயற்சியை பரிபூர்ணமாய் விளங்க பண்ணுகிறார். கண் விழித்திரு, அப்பொழுது நீ ஆகாரத்தினால் திருப்தியாவாய், தூக்கத்தை நீ விரும்பாதேங்கிறார். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை என்னைக்குமே சுறுசுறுப்புள்ளதாய் கர்த்தருக்கென்று நம்ம ஆக்டிவா இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் திருப்திகரமாய் ஆசீர்வதிப்பார். சரி, இந்த இடத்துல கர்த்தர் கண் விழித்தது அப்படின்னு அந்த சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தம் இதை நம்ம எதுக்காக கர்த்தர் அதை சொல்லுகிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீ கண் விழித்திரு, அப்பொழுது நீ மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கவனாய் இருப்பாய் என்ற அர்த்தத்தில் வருது. இங்க நம்ம தமிழ் வேதாகமத்தில் திருப்தியாவாயும் இருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் நீ கண் விழித்திரு, அப்பொழுது நீ மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கவனாய் இருப்பாய், பரிபூரணம் உண்டாய் இருக்கும், நீ மற்றவர்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி இருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த இடத்தில் எதற்காக கர்த்தர் கண் விழித்திரு என்று சொல்லுகிறார்? கண் விழிக்கிற காரியத்தில் பிரதானமானது என்ன? பேசிக்கா நம்ம பிரதானமான காரியம் என்ன? ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்களானால் எத்தனையோ ஜனங்கள் கண் விழிக்கிறாங்க. உலக பிரகாரமா இருக்கிறவங்க கூட கண் விழிக்கிறாங்க, தங்களுடைய கடின உழைப்பு நிமித்தம் கண் விழிக்கிறாங்க. அதனால கண் விழிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம உலக ஆட்களை போய் போல மாறிடக்கூடாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு தடவை ஒரு போன் கால் வந்தது. ஒரு சகோதரன், கர்த்தரை அறியாத ஒரு சகோதரன், திடீர் என்று ஏதோ மனநிலைமை பாதிக்கப்பட்டது போனவோ அல்லது பிசாசு பிடித்து விட்டது போனவோ அவருடைய ஆக்ஷன் மாறிடுச்சு. கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பித்தார். யாருமே அவர் பக்கத்துல போக முடியல. நெருங்க முடியாத அளவுக்கு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிறாரு. அப்படி ஒரு ஆக்ரோஷமான நிலைமைக்குள் போயிட்டாரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்க முடியல. இருக்கிறதெல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சிட்டாரு. உடனே அந்த வீட்டுக்குள்ள அவரை வச்சு பூட்டிட்டு அப்புறமாக என்னை கூப்பிட்டாங்க. இது என்னன்னு தெரியல, பிசாசு பிடிச்ச அளவு என்ன பண்ணுறது தெரியல, இத மனுஷனை போய் சரி பண்ணணும், ஜெபிக்கணும் என்று சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் அந்த வீட்டை பார்த்தேன், உள்ள எல்லாம் அடிச்சு உடஞ்சு கிடந்தது. அப்படி ஆக்ரோஷமா இருந்தார். அப்புறம் மெதுவாக அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து, நான் நினைச்சது ஒரு பிசாசா இருக்குமோ என்று சொல்லி மெதுவாக அப்படியே பேச்சு கொடுத்து அதன் பிறகு அவருக்கு போய் ஜெபிச்சு பார்த்தேன். ஆனால் பிசாசு இல்லை. ஆனால் அவருக்கு அந்த ஆக்ரோஷமான செய்கை இருந்தது, பிசாசு இல்லை. அதன் பிறகு அவரை ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் நிதானப்படுத்தி அவரிடத்துல அப்படியே கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து அவரிடத்துல நான் மெதுவாக பேச ஆரம்பிச்சேன். என்ன நடந்துச்சு என்று கேட்ட அவர் சொன்னாரு, நான் கேன்டீன் வைத்திருக்கிறேன், நான் ஒரு பிசினஸ் பண்ற கேன்டீன் வச்சிருக்கிறேன். சமீபத்தில் சென்னையிலே எக்ஸிபிஷன் வைக்கப்பட்டது. அந்த எக்ஸிபிஷன் நாங்கள் ஒரு ஸ்டால், நாங்கள் ஒரு கேன்டீன் ஒன்று வச்சு ஒரு ஸ்டால் ஒன்று ஓபன் பண்ணோம் ஈட்டபிள்ஸ்க்காக. அதுல பார்க்கும் பொழுது காலையிலே நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன், மதியானத்திலிருந்து பொருள் சமைக்க ஆரம்பிப்போம், சாயங்காலம் ஆச்சுன்னா பிஸி ஆயிடும், சேல்ஸ் போகும். ராத்திரி 10 மணி வரைக்கும் ஜனங்கள் வந்து சாப்பிடுவாங்க. 10 மணி முடிஞ்ச பிறகு உட்காந்து கணக்கு பார்ப்போம், எவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு. 10 மணிக்கு பிறகு நைட் 12-1 மணி வரைக்கும் கணக்கு பார்ப்போம். அப்புறம் 1-2 மணி வரைக்கும் கணக்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நாள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றத பத்தி லிஸ்ட் போடுவோம் 1 மணிக்கு பிறகு. அதன் பிறகு காலையில உடனே விடியும் போது 3 மணிக்கெல்லாம் கிளம்பி போய் காய்கறி வளர்க்கப்பட்ட பொருள் வாங்குறதுக்கு நேரம் போயிடுவோம். அப்புறம் அடுத்தது ரொட்டீனா அந்த சமைக்கிற வேலை. இப்படியே கிட்டத்தட்ட 2 வாரங்கள் தூக்கமே இல்லை, தூக்கமே இல்லை. அப்படியே விழித்து 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 ஓவரா ஒர்க் பண்ணாரு. மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, மனநிலைமை பாதிக்கப்பட்டுச்சு, பைத்தியம் ஆயிட்டாரு. இந்த கண் விழிப்பை நான் உங்களுக்கு சொல்லல, புரியுதா? இப்படியெல்லாம் கண் விழிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, புரியுதா? கண் விழிக்கிறதுனால நீங்க நான் என்னமோ சொல்ல வரேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்படி பணம் சம்பாதிக்கிறதற்கு தூக்கத்தை மறந்து பணம் 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 ஓடி அதுக்காக கண் விழிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இதல்ல வேதம் சொல்லுவது. வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதை பார்க்கணும் மேலானது, இதை பார்க்கணும் மேலானது. நம்மை கண் விழிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறது, இப்படி உழைச்சி இரவும் பகலும் பணம் சம்பாதிக்கிறதற்கோ மற்ற காரியங்களுக்காக அல்ல. தேவன் எதிர்பார்ப்பது என்ன? வாசிக்கலாம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4:2 வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4:2
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்,
ஜெபத்தில் விழித்திருங்கள். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. கண் விழித்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறது. நம்மிடத்திலே தெய்வ பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நான் ஸ்டாப் ப்ரே பண்ணிட்டே இருங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுவதற்காக கண் விழியும் என்றார். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுகிறதற்காக கண் விழிங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபத்தை நிறுத்தாதீங்க, ராத்திரி ஆயிடுச்சு நீ ஜெபத்தை நிறுத்தாதீங்க. இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை இழந்து, இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை விட்டு விழித்திருந்து, இன்னும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தில் விழித்திருங்கள். தூக்கத்தை விரும்பாதே, தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, உங்கள் ஜெப ஜீவிதத்தை அதிகப்படுத்துங்கள். ஜெப ஜீவிதத்தை அதிகப்படுத்துகிறதற்கு ஏதாவது ஒன்று நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும். புரியுதா? ஏதாவது ஒன்று நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாம ஜெபிக்கிற நபராய் ஒருபோதும் மாற முடியாது. உங்க ரொட்டீன் ஒர்க்கை நீங்க அப்படியே வைத்துக் கொண்டு அதே வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் நீங்க ஜெபிக்க நினைப்பீங்களால் அது சாத்தியமே கிடையாது. ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா தூக்கம் கொஞ்சம் நல்லா வராம இருக்கும். இல்ல நைட் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடும். கண் வெடிக்கணும்னா அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது.
நம்ம கொஞ்சம் ராத்திரியில ஒண்ணு சாப்பிடாம உட்காருங்க, இல்ல கொஞ்சம் குறைச்சு சாப்பிட்டு உட்காருலாம்.
அடுத்தது நீங்கள் ஜெபிக்க உட்காரதுக்கு நீங்க தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், விழித்தெருக்கணும்.
மனுஷனுடைய சரீரம் பலவீனமானதுதான் இல்லையா, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் பலவீனமானதுதான். ஆனால் அந்த பலவீனத்தை நம்ம காரணம் காட்டி நம்முடைய வாழ்க்கையில தூக்கத்தை விரும்பக்கூடாது. நம்மை சுறுசுறுப்பாக்கிக் கொள்வதற்கு ஏதாவது செய்து கண் விழித்து ஜெபிக்க வேண்டும். கண் விழித்து ஜெபிக்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா பகல் நேரத்தில் நீங்கெல்லாம் ரொம்ப பிஸியான ஆட்கள் இல்லையா, எல்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ற ஆட்கள், ரொம்ப பயங்கரமா சம்பாதிக்கிற ஆட்கள், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிற ஆட்கள் நீங்கெல்லாம், உங்களை பத்தி நல்லாவே தெரியும். அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு பிஸியான ஆட்கள் கொஞ்சம் தூக்கத்தை தான் நீங்க என்ன செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க ஜெபிங்க. உண்மையிலேயே சொல்றேன், உங்க வாழ்க்கையை கர்த்தர் கண்டிப்பா தனம் பண்ணுவார். ஆமென். நம்ம ஒன்று தியாகம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கும் பொழுது அதை கர்த்தர் நிச்சயமாய் கனம் பண்ணுவார். என் பிள்ளை என்னோடு செலவிடுகிறதற்கு தன் சாப்பாட்டை குறைக்கிறான், என் பிள்ளை என்னோடு தங்குவதற்கு தன் தூக்கத்தை குறைக்கிறான், கர்த்தர் அதை கனப்படுத்துவார். கர்த்தர் அதை நிச்சயமாகவே ஆனர் பண்ணுவார் உங்கள் லைஃப்ல. அதனால் இந்த நாட்களிலே கண் விழித்து நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்களானால் அவருடைய வாழ்க்கையை கண்விழித்து ஜெபிக்கிறது நிறைவேறிச்சு. வேதத்தில் நல்ல விதத்தில் பிரகாசித்த தேவ மனுஷர்கள் எல்லாருடைய வாழ்க்கை நீங்க திரும்பி பார்த்தீர்கள் என்றால் அவங்கள கண்விழித்து ஜெபிக்கிறவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் இப்ப படிக்க நேரம் இல்லை, நான் கொடுத்து வச்சிருக்கிற சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார் யாத்திரா 34:2 விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் கொடுமுடியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லினார். காலையிலேயே தூக்கத்தை விட்டு காலையிலேயே வந்து என் சமூகத்தில் வந்து நின்று கர்த்தர் அழைத்தார். யோசுவாவுடைய வாழ்க்கை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியில் உங்களுக்கு நிறைய வசனங்களை கோட் பண்ணு. யோசுவாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அதிகாலையில் யோசுவா எழுந்தான். யோர்தான் பழக்கணுமா அதிகாலையில் எழுந்திருப்பான். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசுவாவுடைய புத்தகத்தை நீங்க வாசிப்பாருங்க, அவன் வாழ்க்கையில எல்லா முக்கியமான சம்பவங்களிலும் அதிகாலையில் யோசுவா எழுந்துன்னு வரும். அதிகாலையில் யோசுவா எழுந்து இந்த வார்த்தை யோசுவாவின் புத்தகத்தில் நிறைய வரும். ஒவ்வொரு முக்கியமான சம்பவத்தில் அதிகாலையில் அவன் இருப்பான். மார்க்கு 1:35 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் விடிய காலையில் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு அவர் சென்று அவர் காலையில ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ மனுஷர்கள் இரவை தூக்கத்தை களைந்து ஜெபித்திருக்கிறாங்க, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு 3 நபர்களை தூக்கத்தை விட்டு ஜெபித்த ஒரு 3 பேருடைய காரியங்களை மட்டும் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி, எதுக்காக நீங்க விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார் என்பதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:32 9:1 வாசிக்கலாம்.
பின்பு யாக்கோபு
என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே
உன் தேசத்திற்கும்
உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த
எல்லா தயவுக்கும்
எல்லா சத்தியத்திற்கும்
நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல
நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன்
இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன்
என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு
என்
சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு
என்னை தப்புவியும்
அவன் வந்து
என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ
நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து
உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான்.
இது ராத்திரி நேரத்தில் செய்த ஒரு ஜபம். அதை நீங்க அறியணும்னா அதே அதிகாரத்தில் 24 வசனத்தை கொஞ்சம் வாசித்தா உங்களுக்கு புரியும்.
யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி
இரவு முழுவதும் யாக்கோபு இந்த இடத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்திற்கு முன்பதாக அவன் செய்த ஜபமாக வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணிருந்து 20 வருஷத்துக்கு முன்னால ஜெபிச்சதுதான் ரெக்கார்ட் பண்ணிருக்குது. இவனுடைய லைஃப்ல 20 வருடங்கள் அவன் ஜெபித்ததான எந்த ஒரு வசனங்களும் ரெக்கார்ட்ல இல்ல. ஜெபிச்சிருப்பான், எப்போ சின்ன ஜெபம் பண்ணிருப்பான், பண்ணாம இருந்திருக்க மாட்டான். ஆனால் 20 வருட வாழ்க்கையிலே அவன் ஜெபித்ததாக எதுவுமே சொல்லப்படாமல் இந்த 32 வருது. இதுக்கு முன்னால் அவன் லாஸ்டா ஜெபிச்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 28 அந்த 28 பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் அவன் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகும்பொழுது வனாந்திரத்திலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவன் வனாந்திரத்திலே கடந்து போகும் பொழுது அவன் சூரியன் அஸ்தமித்த பொழுது அவன் ஒரு கல்லை எடுத்து படுத்து ராத்தங்குகிறான். அப்பொழுது ராத்திரி வேளையில் ஒரு சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஏணி பூமிக்கும் வானத்திற்கும் இடையே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்க கண்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஏணிக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் இருந்து கொண்டு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதாய் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்த அவருடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் தெளிவாய் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்த யாக்கோபு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 28 பார்க்கும் பொழுது 20 வாசிக்கலாம். 20, 21, 22
அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே
என்னை காப்பாற்றி
உண்ண ஆகாரமும்
உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து
என்னை என் தகப்பன் வீட்டுக்கு
சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால்
கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல்
தேவனுக்கு வீடாகும்.
தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான்.
இதுதான் லாஸ்ட் செஞ்ச பிரேயர். பைபிள் ரெக்கார்ட் ஆயிருக்குது. இது 20 வருடத்திற்கு முன்பதாக செய்யப்பட்ட ஒரு ஜெபம். அதன் பிறகு 32 தான் யாக்கோபு செய்த அடுத்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட 20 என்ன ஆனது? அவன் ஜெபிச்சிருப்பான், சின்ன சின்ன ஜெபம் பண்ணியிருப்பான். ஆனால் வேதத்திலே கர்த்தர் எழுதுகிற அளவுக்கு, அதை குறித்து எழுதுகிற அளவுக்கு அவன் ஜெபிக்கிறான். தன் பிரச்சனைகளுக்கு ஜெபிச்சிருக்கலாம், ஆனால் வேதத்தில் இடம் பெறுகிற அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தை தொட்ட ஜெபமாக அவன் செய்யல. அவனுடைய 20 வாழ்க்கை என்ன ஆச்சு? 20 வாழ்க்கையில் முதல் 14 தன்னுடைய மாமன் மகள்கள் 2 அவன் உழைச்சான். ராகேலுக்காகவும் லேயாளுக்காகவும் 7 வருஷம் 14 அவன் உழைச்சான். 14 உழைச்சு தன் மாமனாருக்காக உழைச்சான். அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இப்போ இந்த 14 வருஷத்திலே குடும்பம் பெருகிடுச்சு, ரெண்டு மனைவிகள், பிள்ளைகள், 12 பிள்ளைகள், இதெல்லாம் வந்துருச்சு. வந்த பிறகு இப்பொழுது அவருடைய வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமா நல்ல நிலைமையில குடும்பம் எல்லாம் பெருகி புரியலாமல் வந்த பிறகு இப்ப பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணுமே, இது அடுத்த லெவல். அடுத்த 6 வருஷம் சொத்துக்காக உழைக்கிறான். முதல் 16 வருஷம் மனைவிக்காக உழைச்சான், அடுத்த 6 வருஷம் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுக்காக உழைச்சான். 20 நீண்ட ஆண்டுகள் உழைப்பு உழைப்பு உழைப்பு, கடினமான உழைப்பு. அந்த 20 வருஷத்துல அவனுடைய வாழ்க்கை நீங்க அங்கங்க திரும்பி திரும்பி பார்த்தீங்களானால் அவனுக்கு ஒரு எவ்வளவு பெரிய திறமசாலி என்பது தெரியும், எவ்வளவு ஞானம் உள்ளவன் என்பது தெரியும், எவ்வளவு தந்திரம் உள்ளவன் என்பது தெரியும், யாரையும் மேற்கொள்ளக்கூடிய திறமை படைத்தவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். லாபனோன்னு சாதாரணமான ஆள் கிடையாது, யாக்கோபுடைய மாமனார் லாபனோன்னு சாதாரணமான ஆள் கிடையாது. ஆனால் அந்த லாபானையே இவன் ஏமாற்றுகிறான், ஆடு குட்டி போடுகிற விஷயத்தில் லாபானையே ஏமாற்றுறான். அந்த அளவுக்கு இந்த யாக்கோபு திறமையுள்ளவன், ஞானம் உள்ளவன், கடினமான உழைப்புள்ளவன். 20 வருடங்கள் சம்பாதிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை செலவு செய்து விட்டான். கடினமான உழைப்பு, உழைச்சான் 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 உழைச்சான். இப்ப 20 வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துல இருக்க முடியாத கடைசி கட்டம் வந்தது, அங்கிருந்து அவன் வெளியேறுகிறான். மறுபடியும் தன் தேசத்துக்கு அவன் திரும்பி வருகிறான். இதை கர்த்தர் அவனுக்கு ஏற்கனவே சொன்னான், இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த காலம் வந்தது, 20 வருடத்திற்கு பிறகு திரும்பி வரான். இந்த 20 வருடத்தில் அவன் கண்டதெல்லாம் உழைப்பும் சம்பாத்தியமும் குடும்பமும் தான். கர்த்தரோடு இருந்த உறவு எங்க போனதுனே தெரியல. அவருடைய வாழ்க்கை மிகவும் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தது. 20 வருடத்தில் எல்லாம் கிடைச்சது, உலகத்தில் எல்லாம் கிடைச்சது, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ, இவ்வளவு தூரம் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசி உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தவர், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கு தருவேன் என்று சொன்னவர், நீ போகிற எவ்விடத்தில் உன்னை பாதுகாத்து உன்னை பத்திரமா இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு அவன் என்ன செய்தான், அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் எப்படி வாழ்ந்தான், கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 0, ஒண்ணுமே கிடையாது. அந்த 20 வருட வாழ்க்கையில் அவன் ஆண்டவரோடு செலவிட்ட காலம் என்ன, அவன் ஆண்டவரோடு செலவிட்ட வேலைகள் என்ன, அவன் ஆண்டவருக்காக செய்த காரியம் என்ன, சொல்றது கொண்டுமே இல்லை. உழைச்சா உழைச்சா உழைச்சான், குடும்பத்தை பெற்றுக்கொண்டான், குடும்பத்தை பெருக்கினான், அதற்கான வருமானத்தை பெருக்கினான். இதுதான் அவன் 20 வருஷத்துல செஞ்சது. இப்ப திரும்பி வருகிறான். திரும்பி வரும்பொழுதுதான் அவருக்கு ஏசா 20 வருஷத்துக்கு முன்பாக சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஐயோ நான் திரும்பி போக போறேனே, இந்த ஏசா என்னை சும்மா விட மாட்டானே, என்னை கொண்டு போடுவேன் என்று அன்னைக்கே தீர்மானம் பண்ணானே, அவனுக்கு ஜீவன் தப்பெல்லாம் ஓடி வந்தோம். இப்ப நம்ம இவ்வளவு இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளை இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஆனால் என் உயிர் போயிட்டாக்க இருந்து எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம். அவன் தடுமாறுகிறான், பயப்படுகிறான். அவனுக்கு இந்த நேரத்தில் எதுவுமே கை கொடுக்கல, 20 வருஷத்தின் உழைப்பு எல்லாம் இருந்துச்சு, எதுவுமே அவனுக்கு கை கொடுக்கல. இப்ப அவனுக்கு தெரியுது கர்த்தர் ஒருவர் தான் அவனை காக்க முடியும், வேற எதுவுமே உதவாது என்று அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, வேற எதுவுமே அவனை பாதுகாக்க முடியாது என்பது உணர்ந்தான். ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுதுதான் கர்த்தருடைய மேன்மை எல்லாரும் உணர்வாங்க. அது வரைக்கும் கர்த்தரை நினைக்கிறது இல்லை. வாழ்க்கை எப்பவுமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சுன்னா, வருமானம் நல்லா வந்துருச்சுன்னா, நிறைய பேர் கர்த்தரை நினைக்கிறதே கிடையாது. நிறைவான வருமானம், நிறைவான ஆசீர்வாதம் எல்லாம் வந்துருச்சுன்னா அழகாக போயிட்டே இருப்பாங்க, கர்த்தரை குறித்து நினைக்கிறதுக்கே நேரம் இருக்காது. ஆனால் ஒரு நாள் வரும், அது அப்படியே போயிடாது. எப்பவுமே நினைக்கக்கூடாது, தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும், அப்படி எல்லாம் நல்லா இருக்குன்றதுக்காக அப்படியே ஸ்லோவாயிடக்கூடாது. திடீரென்று ஒரு இக்கட்டு காலம் வரும், அன்னைக்குதான் யோசிக்க வேண்டி வரும், ஐயோ என்ன செய்யறது. யாக்கோபு லைஃப் அதுதான் வந்தது, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம கர்த்தரை நினைக்கல, திறமையினால் அவன் முன்னுக்கு இருந்தான். ஆனால் இப்பொழுது ஒரு இக்கட்டு நேரம் வந்துருச்சு, இனி அவனுடைய ஜீவனுக்கு ஆபத்து. உடனே அவனுக்கு காப்பாற்று, அவனை பாதுகாப்பு கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று அவனுக்கு நல்லா தெரியுது. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய மனைவிகளை எல்லாம் யாப்போக்கு என்று நதிக்கரையிலே வருகிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு செய்தி வருது, ஏசா அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான் என்ற ஒரு செய்தி வர வந்துருச்சு அவனுக்கு. இப்போது இவன் பயந்து போனான், பயந்து போய் தன்னுடைய மனைவிகளை எல்லாம் முன்பாக அனுப்பினான், அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் அனுப்பினான், அக்கறைப்படுத்தினான், எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு இந்த ஆற்றங்கரையில் இந்த பக்கத்தில் கடந்து வந்து அந்த இரவு முழுவதும் அவனும் தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தனித்திருந்தான் அந்த இரவு முழுவதும் யாக்கோபு தனித்திருந்தான். தனித்திருந்து அவன் என்ன செய்தான் அதை கவனிக்கிறான். 32 இருபத்தி 24 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். திருப்பி வாசிப்போம்.
யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன்
பொழுது
விடியும் அளவும் அவனுடனே போராடி
அவனை
மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டான். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து குலுக்கிற்று. அவர், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்காக நீ என் நாமத்தை கேட்பானேன்
என்று
சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
இரவு முழுவதும் யாக்கோபு ஒரு புருஷனோடு போராடினானாம். இந்த புருஷன் என்று சொல்லப்படுகிறது யார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல சம்பவங்களிலே தேவ ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு மனிதனை போல நேரடியாய் காட்சி கொடுத்து அவர்களுக்கு நடுவிலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய உண்டு. இது ஒரு சாதாரண தூதன் அல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தூதனும் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. தூதனுக்கு மனுஷனை ஆசீர்வதிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆகையினால் இவன் ஒரு தேவ தூதனா இருப்பானால் இந்த யாக்கோபை இவன் ஆசீர்வதிச்சிருக்க முடியாது. கர்த்தரோடு ஆசீர்வதிப்பார்கள் சொல்லலாமே தவிர இவன் நேரடியாக ஆசீர்வதிக்க முடியாது. இவர் இங்கே அவர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டதுனாலே இது வேறு யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரவு முழுவதும் இவன் போராடுகிறான். என்ன கேட்கிறான்? என்னை ஆசீர்வதியும், நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உன்னை போக விடேன் என்று சொல்லி அவன் போராடுகிறான். இவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு என்ன குறைச்சல்? இவன் ஆசீர்வாதத்தை கேட்கிறான். யோசிச்சு பாருங்க, இவன் கேட்ட ஆசீர்வாதம் என்ன? அவன் வாயினாலேயே சொல்லுகிறான், நான் கோளும் கையுமாயின போனேன், இப்பொழுது இரண்டு பெரிய பருவ பதிக பரிதானங்களுக்கு உடையவனானேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு இப்பொழுது பெரிய அளவுக்கு அவனுக்கு மந்தை இருக்கிறது, ஆடு மாடுகள் ஏராளமாக இருக்கிறது, மிருக ஜீவர்கள் ஆஸ்திகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த ரெண்டு பரிவாரத்தை அவன் உடையவனாய் மிகப்பெரிய ஆஸ்தி உள்ளவனாய் அவன் வந்துட்டு இருக்கிறான். மனைவிகள், பிள்ளைகள், ஆஸ்தி எல்லாம் இருக்குது. இனி என்ன ஆசிரியமாக கேட்கிறான்? என் கேட்ட ஆசீர்வாதம் என்ன? அதை நம்ம யோசிக்கணும். நீ என்னை ஆசீர்வதித்தானுடைய நான் உன்னை போக விடேன். அவர் அவன் ஆசீர்வதிக்க முடியாதுங்கிறார். ஏன்? நீ அதற்குரிய வாழ்க்கை 20 வருஷம் வாழல. நீ உடனே ஆசீர்வதிக்க முடியாது. நீ தகுதியில்லாத இருக்கிற 20 வருஷம் என்னை மறந்து நீ வாழ்ந்திருக்கிற, 20 வருஷம் உன்னையே நீ நம்பி வாழ்ந்திருக்கிற, 20 வருஷம் திறமையை மாத்திரம் நீ நம்பி வாழ்ந்திருக்கிற, 20 வருஷம் உழைப்பு மட்டும் நம்பி நீ நம்பி வாழ்ந்திருக்கிற. நீ என்னை நம்பி வாழலையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு. நீ என்னை சார்ந்து வாழலையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு. நீ உன்ன நம்பிதான வாழ்ந்த, உன் திறமையை நம்பிதான வாழ்ந்த, உன் சாதுரியத்தை நம்பிதான வாழ்ந்த, உன் ஞானத்தை நம்பிதான வாழ்ந்த, உன் உழைப்பை நம்பிதான நீ வாழ்ந்த. நான் ஆசீர்வதிக்க முடியாது, நான் ஆசீர்வதிக்க முடியாது. அவன் சொல்றான், இல்ல நீரனை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். நிறைய ஆசீர்வதிச்சு தாரம், நீ ஆசீர்வதிக்காமல் நாங்களை விடமாட்டேங்கிறான் போராடுகிறார்கள். கடைசியில் அவரால் இவனை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு இவன் போராட்டம் இருக்கிறது. அவன் இவன் பலத்தை இழக்கும்படி அவன் தொடை சென்று நரம்பை தொட்டார், கால் அவனுக்கு சுருக்கி கொண்டது. அதற்கு மேலாக யாக்கோபினால் போராட முடியல. இது ஒரு ரெஸ்லிங், இது ரெஸ்லிங் ஸ்பிரிச்சுவலா என்னன்றத உங்களுக்கு நான் அறியணும்னா, இதை குறித்து ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த ஜெபம், இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12 எடுத்துக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12:3-6 உள்ள வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த போராட்டம் என்ன என்பதை அங்கே ஓசியா தீர்க்க தரிசியின் மூலமாக நாம் அறிய முடியும். வாசிக்கலாம்.
அவன் தாயின் கர்ப்பத்திலே,
அவன் தாயின் கர்ப்பத்திலே
தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான்,
தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான்,
தன் பலத்தினால் தேவனோடே போராடினான்,
தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான்,
அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான்,
அவன் தூதரானவரோட போராடி மேற்கொண்டான்,
அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்,
அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்,
பெத்தேலிலே,
பெத்தேலிலே
அவர் அவனை கண்டு சந்தித்து,
அவர் அவனை கண்டு சந்தித்து
அவ்விடத்திலும் நம்மோட பேசினார்,
அவ்விடத்திலும் நம்மோட பேசினார்,
கர்த்தராகிய அவர்,
கர்த்தராகிய அவர்
சேனைகளின் தேவன்,
சேனைகளின் தேவன்,
யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம்,
யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம்,
இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு,
நல்ல கவனிங்க, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு,
தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு,
தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு
இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு,
இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இந்த யாக்கோபு இந்த இரவு முழுவதும் கேட்ட ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு ஆஸ்தியில நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் அவன் கேட்கல. இப்பொழுது அவன் ஆஸ்தியை எதிர்பார்த்துள்ள, ஏன்னா அவனுடைய ஜீவனே போகக்கூடிய ஒரு பரிதாப நிலைமையில் இருக்கிறது. இப்ப அவன் ஆஸ்தியை கேட்கல, இன்னும் ஆடு மாடுகள் வேண்டும் கேட்கல. அவன் கேட்ட ஆசீர்வாதம் அல்ல, எனக்கு பாதுகாப்பு வேண்டும். நீரனை ஆசீர்வதிச்சாதான் நான் பாதுகாப்பா இருக்க முடியும். என்ன ஆசீர்வாதத்தை அவன் இடத்துல பெற்றுக்கொண்டா தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. மறுபடியும் அந்த 22:6 மறுபடியும் வாசிக்கலாம்.
இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு,
இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு,
தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு,
தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு
இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு,
இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இந்த இடத்தில் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன, அவன் கேட்ட காரியம் என்ன? 20 தேவனை இழந்து வாழ்ந்திருக்கிறான், 20 தன்னுடைய உழைப்பையும் இழந்து வாழ்ந்திருக்கிறான், 20 கர்த்தரோடு அவன் நெருக்கமாய் வாழல. இப்பொழுதுதான் அந்த அவசியம் அவனுக்கு புரியுது, கர்த்தர் தன் கூட இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு புரியுது. இந்த 20 பிறகு அந்த யாப்போக்கு நதிக்கரையிலே செய்த ஜெபம், அவன் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் என்ன? மறுபடியும் கர்த்தரோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறதான ஒரு ஆசீர்வாதம். உன் தேவனிடத்திற்கு திரும்பி, மறுபடியும் அவன் கர்த்தரிடத்திற்கு திரும்பினான். 20 பிறகு மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்பினான். மறுபடியும் கர்த்தரோடு அவன் ஒப்புரவாகிறான். 20 கர்த்தர் இல்லாமல் தன்னுடைய உழைப்பையே நம்பி வாழ்ந்தவன் இப்ப கர்த்தரை டோட்டலா சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆகி அதைத்தான் அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டது, அவரையே சார்ந்தது. இன்னைக்கு உடைய வாழ்க்கையை நீங்க திருப்பி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு 20 ஆயிருக்கலாம், 10 ஆயிருக்கலாம். உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த தேவ வாஞ்சை, வைராக்கியம், கர்த்தர் பேரில் இருக்கிற அன்பு, தேவ சமூகத்தை நாடி வந்ததான அந்த தாகம், ஜெபத்தின் மேல் உங்களுக்கு இருந்த ஆர்வம், வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று இருந்த அந்த வாஞ்சை இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ரட்சிக்கப்பட்ட காலத்தில் அன்றைக்கு தேவன் உங்களை சந்தித்த பொழுது உங்களுக்கு இருந்த அந்த தாகம் இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆதியாகமம் 28 தேவனாகிய கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனை சந்திக்கும் போது அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, தேவரீர் என்ற தேசத்திற்கு என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் என் வருமானத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுத்து அவனே வாலண்டியர், அவன் பொறுத்தனை எல்லாம் பண்றான். நாம் தூணாக உண்டாக்கினதான் இந்த கல் தேவனுடைய வீடாகும். இது மானத்தின் வாசல் தான், இது பெத்தேல் என்றான். என்னென்னமோ பேசலாம். அந்த நேரத்தில் அவனுக்கு இந்த ஆரம்பத்தில் அவன் தேவன் தன்னை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கை அவ்வளவு தூரம் உணர்வு பூர்வமா இருந்துச்சு. ஆனால் மாமனார் வீட்டுக்கு போன பிறகு என்னாச்சு? எல்லாம் போச்சு. 20 வருடங்கள் தன் உழைப்பையும் தன் திறமையையும் எல்லாத்தையும் நம்பி வாழ்ந்தான், கர்த்தரையோ விட்டுவிட்டான். ஆனால் இப்பொழுது அவன் ஒரு நெருக்கடிக்குள் அகப்பட்ட பொழுதுதான் கர்த்தரை விட்டுவிட்டதான பெரிய காரிய தவறு என்பதை அவன் உணர்ந்தான். அவன் கெஞ்சினான், அவன் ஆசீர்வதிக்க முடியாதுங்கிறார். நீ பாத்திரமா இல்ல, 20 வருஷம் நீ தானே உடனே ஓடு, 20 வருஷம் நீ தானே உடனே நீ காப்பாத்திக்க, இப்ப உன்னை காப்பாத்திக்கோ. அவன் ஆசீர்வதிக்க முடியாது. அதனால் அவன் விடல, நீரனை ஆசீர்வதித்தானுடைய விடமாட்டேன், நீங்க தான் எனக்கு வேண்டும். கெஞ்சினான், கதறினான். ஓசியால் பார்க்கணும், கதறினான். இரவெல்லாம் கதறி 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 அழுதான். அழுது தன் தேவனாகிய கர்த்தரோடு நல்மனம் பொருந்திக் கொண்டான், மறுபடியும் உறவை புதுப்பித்துக் கொண்டான். இன்னைக்குடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு இருக்கிற உறவு எந்த லெவல்ல இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அந்த அன்பு, உங்களுக்கு கொடுத்தாரு அந்த அன்பு, கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வருகிறதால ஒரு தாகத்தை கொடுத்தாரு. அந்த தாகம் இன்னைக்கு இருக்குதால கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஜபத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இருக்குதால செக் பண்ணுங்க. வேதத்தை தியானிக்கிறது தாகம் இருக்குதால செக் பண்ணுங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்தீங்க, இன்னைக்கு சந்தோஷத்தோடு ஓடி வரீங்களா, சலிப்போடு ஓடி வரீங்களா, செக் பண்ணுங்க. பாகத்தோடு ஓடி வந்தீங்களா, ஒரு கடமைக்காக ஓடி வரீங்களா, செக் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு டைம் போனீங்க, இப்ப எத்தனை மணிக்கு வரீங்க, செக் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறீர்கள் என்பதை அளந்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு தூரம் இந்த 20 ஆண்டு காலத்தில் யாக்கோபு போனது போல எவ்வளவு தூரம் நீங்க தூரமா போயிட்டீங்க, செக் பண்ணுங்க. உங்கள் குறைவு உங்களுக்கு காணப்படும். கர்த்தர் காட்டுதார், நீங்க எவ்வளவு தூரம் போயிட்டீங்கன்னு காட்டுதார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு இரவை கண்டுபிடித்து கதறுங்க கர்த்தருடைய சமூகத்தில். ஒரு இரவு முழுவதும் கண் விழித்து கதறுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பழைய வாழ்க்கை நீங்க கொடுத்தாலுடைய நான் உங்களை விடமாட்டேன், எனக்கு அந்த பழைய தாகத்தை நீங்க கொடுத்தாலுடைய நான் உங்களை விடமாட்டேன், எனக்கு அந்த பழைய ஆசீர்வாத வாஞ்சையோட தாகத்தை கொடுத்தாலுடைய அந்த ஜெப வாழ்க்கை கொடுத்தாலுடைய உங்களை விடமாட்டேன், அந்த பழைய வேதத்தை தியானிக்கிற அந்த தாகத்தை எனக்கு கொடுத்தாலுடைய விடமாட்டேன், முன்பிருந்த அதே ஆத்தும தாகத்தை ஆத்தும ஆதாயம் செய்த அந்த வாஞ்சையை கொடுத்தாலோடைய நாம விட மாட்டேன். கதறுங்க, கண் விழித்து கதறுங்க. இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி, இழந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படி, கர்த்தரை விட்டு தூரம் போனதான காரியங்கள் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்ந்த அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இடைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அந்த நிலைமைக்கு வருவதற்கு உங்களை ஒரு இரவு செலவு செய்து கதறி அழுத்து உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரில் இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்ப கர்த்தர் உங்களை ஆகாரத்தினால் திருப்தி ஆக்குவார். ஆமேன். யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது, வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 22 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால்,
நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால்
திரும்ப கட்டப்படுவீர்,
திரும்பவும் கட்டப்படுவீர்.
அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர்,
அக்கிரமத்தை உடைய கூடாரத்திற்கு தூரமாக்குவீர்.
அப்பொழுது தூளை போல் பொன்னையும்,
ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்க, அப்பொழுது தூளை போல பொன்னையும்,
ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர்,
ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர்.
அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே,
சர்வ வல்லவர் தானே,
உமக்கு பசும் பொண்ணும்,
உமக்கு பசும் பொண்ணும்,
உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார்,
சொக்க வெள்ளியுமாயிருப்பார். ஆஸ்தியை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஆஸ்தியை விட கர்த்தர் இன்னும் மேன்மையான நினைப்பது, பொண்ணு கொடுப்பார், ஆனால் கர்த்தரோடு சொக்க தங்கமா இருப்பாருங்கிறார். அந்த ஆஸ்தி உனக்கு பெருசா தெரியாது, அதை விட கர்த்தருடைய மேன்மை உனக்கு பெருசா தெரியுங்கிறார். தொடர்ந்து வாசிப்போம்.
அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுத்து
ஜெபிக்கிறதுக்கு அவருக்கு நேராக முகத்தை திருப்புவீர். அப்போ
நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை
வரப்படும். வாய்க்கிறார். அப்புறம்
உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்க
தேவனுடைய நடத்துவது வாழ்க்கையில் இருக்கின்றார். அப்புறம்
மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்படக்கடவர்கள் என்று
நீர் சொல்ல
தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள்.
நீங்க ஒரு நபரை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாத நபர்கள் போய் தங்குகின்ற ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தும் என்றார். அப்புறம்
குற்றமற்றாதவனையும் கூட
தப்புவிப்பார்.
உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான்
என்றான். குற்றவாளிகளாக இருக்கிறவர்களை கூட நீங்கள் உங்கள் ஜெபத்தின் மூலமாய் அவர்களை விடுதலையாக்குவீர்கள் என்றார். எப்ப தெரியுமா இதெல்லாம்? கர்த்தரோடு ஒப்புரவாகும் பொழுது. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை மறந்து சில காரியம் இடிக்கப்பட்டிருக்கலாம். சில ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிட்டே இருக்கலாம். அதை கர்த்தர் சொல்றாரு, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர். மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார். இழந்ததை திரும்பி கொடுப்பார். திரும்பவும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார்கிறார். ஆகையினால் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது கண் விழித்து மனம் திரும்ப வேண்டும். ஆதி நிலைமைக்கு கர்த்தர் நம்மை வைத்த ஆதி அன்புக்கு அந்த ஆதி நிலைமைக்கு இன்னைக்கு ராத்திரி தூக்கத்தை இழந்தாகிலும் நாளை காலை வர்றதுக்கு முன்னால கர்த்தரோடு ஒப்புரவாகி விடுங்க. ஆமென். கண் விழித்து கர்த்தரோடு ஒப்புரவானான் யாக்கோபு. அடுத்தபடியாய் கண் விழித்த இன்னும் ரெண்டு பேரை பாஸ்டா நான் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 15:10-11 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:10-11.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார்.
அப்பொழுது சாமுவேல்
மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.
சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் தூக்கத்தை இழந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்ன நடந்துச்சு? யாக்கோபு பர்சனலா பாதிக்கப்பட்டான். அவனுக்கு பாதுகாப்பு தேவையா இருந்துச்சு. ஆனால் இந்த சாமுவேலுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் இந்த சாமுவேல் தூங்காமல் ராத்திரியெல்லாம் தூங்காமல் இப்படி ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன? தேவனாகிய கர்த்தர் சவுலை தன்னுடைய ஜனத்தின் மேல் முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனை ராஜாவாக ஏற்படுத்தின உடனே அவனுக்கு கர்த்தர் வல்லமையை அவனை யூஸ் பண்ணிட்டு வந்தார். பெலிஸ்தீருக்கு விரோதமான யுத்தத்திலே அமோக வெற்றி. அதன் பிறகு அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தம் ஆரம்பிக்குது. இந்த 15 அதிகாரத்தில் இந்த அமலேக்கியர்கள் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமானவர்கள். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்த பொழுது அமலேக்கியருடைய தேசத்தை ஜனங்கள் கடந்து போனாங்க. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், அமலேக்கியர்களுக்கு ஒன்றும் தீங்கு செய்ய வேண்டாம், அவங்க பாதையில அமைதியை கடந்து போயிடுங்க, தண்ணீர் வேண்டுமானாலும் கூட காசு கொடுத்து வாங்கி குடிங்க, நீங்கள் அமைதியை உங்க வழியில போயிடுங்க என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதற்கு அமலேக்கியரிடத்துல பெர்மிஷன் கேட்டாங்க. ஆனால் அமலேக்கியர்கள் பெர்மிஷன் கொடுக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது அவர்களில் பலவீனமாக இருந்த அநேகரை வெட்டி கொண்டு போட்டாங்க. இந்த காரியம் நடந்தது ஒருவேளை மோசையும் மறந்திருக்கலாம், அந்த இருந்த ஜனங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அதை மறக்கல. ஒரு தீங்கும் செய்யாமல் கடந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அமலேக்கியன் கொண்டு போட்டதை கர்த்தர் மனதிலே வச்சிருந்தார். அதற்கென்று அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கணும் என்று மனசுல வச்சிருந்தார். சவுலை ராஜாவாக்கின பிறகு கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வராரு. சவுலை பார்த்து சொன்னார், அமலேக்கியர் செய்த காரியத்தை நான் மனசுல வச்சிருக்கிறேன். இது முதல் மூன்று வசனத்துல பாக்குறோம். அவன் செய்த காரியத்தை நான் மனசுல வச்சிருக்கிறேன். அவன் இஸ்ரேல் ஜனங்கள் போன பொழுது பலவீனமாக வெட்டி கொண்டதை நான் மனசுல வச்சிருக்கிறேன். ஆகையினால் அமலேக்கியருமே உன் கண் இறங்கக்கூடாது. அவர்களில் புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் சர்வ சங்கானம் பண்ணினர். போட்டல் அழிச்சுட்டார். வானத்தின் கீழ் இராதபடி அவனை சர்வ சங்காரம் பண்ணினர். இந்த வார்த்தையை கர்த்தர் தன்னுடைய வைராக்கியத்தில் சொன்னார். யுத்தம் நடந்தது. யுத்தத்திலே போகும் பொழுது இந்த சவுல் செஞ்ச முதல் தப்பே அந்த ராஜாவையே உயிரோடு பிடிச்சு வைத்தார். ராஜாவையும் கொல்லலை. அதன் பிறகு அமலேக்கியருடைய ஆடு மாடுகளை பார்க்கிறான். நல்ல கொழுமையா இருக்குது. அதை மட்டும் வாசிக்கலாமே. 8:9 வாசிக்கலாம். 1 Samuel 15:8-9 வசனங்களை வாசிக்கலாம்.
அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும்
ஆகாகையும்
ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும்
இரண்டாம் தரமானவைகளையும்
ஆட்டுக்குட்டிகளையும்
நலமான எல்லாவற்றையும்
அழித்து போட மனதில்லாமல்
தப்ப வைத்து
அற்பமானவைகளும்
உதவாதவைகளுமான
சகல வஸ்துக்களையும்
முற்றிலும் அழித்து போட்டான். கர்த்தர் சொன்னதை சொன்னபடி செய்யல. பார்சியலா கீழ்படிஞ்சான். ஒரு லெவலுக்கு கீழ்படிஞ்சான். ஆனால் முழுவதும் கீழ்படியில. நீங்க நிறைய பேர் நினைக்கிறோம், கொஞ்சம் கீழ்படுகிறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிறேன், இது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு வேண்டுமானாலும் அது போதுமா தெரியும். ஆனா கர்த்தருக்கு அது போதாது. நான் கொஞ்சம் கீழ்படுகிறேனே, இதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சவுல் நினைச்சான், கர்த்தர் சொன்னதுக்காக நம்ம கொஞ்சம் கீழ்படுகிறோம், மோசமானதெல்லாம் அழிச்சிட்டோம்ல, அது போதாதா? ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் எதிர்பார்ப்பாரே தவிர, கொஞ்சம் கொஞ்சம் கீழ்படுகிறதெல்லாம் பார்த்து கர்த்தர் திருப்தி அடைய மாட்டார். பரவாயில்லன்னா ஜஸ்ட் பாஸ் எல்லாம் கர்த்தர் போட மாட்டார். ஆனால் இந்த சமை கொஞ்சம் அழித்து விட்டு நலமானதெல்லாம் இவனுக்கு எடுத்து வச்சுட்டான். அந்த நிலைமையிலதான் கர்த்தர் வேதனையோடு சாமி வீட்டை வந்து புலம்புறாரு. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லி வேதனையோடு புலம்பினார். அந்த வார்த்தையை சாமுவேல் கேட்ட மாத்திரத்தில் அவனால் அன்னைக்கு தூங்க முடியல, வேதனை தாங்க முடியல. என் ஆண்டவருடைய இருதயம் இவ்வளவு வசனப்படுது, இவ்வளவு தூரம் இந்த சவுல் நோகடிச்சிட்டானே, அவன் பின்வாங்கிட்டானே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றாமல் போயிட்டானே. அதை நினைக்கும் பொழுது தாங்க முடியாமல் இரவெல்லாம் அவன் அழுது அவன் செதிக்கிறான். சவுலுக்காக அவன் துக்கித்துக் கொண்டிருந்தான். மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதம் சொல்கிறது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாக்கோபு அவன் அஃபெக்ட் ஆனான். பர்சனலா அவன் அஃபெக்ட் ஆனான். அதனால அவன் அந்த நேரத்தில் வந்து தன்னை கர்த்தரோடு உப்புரவாக்கிக் கொண்டான். இங்க சாமுவேல் விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் பர்சனலா ஒண்ணு அஃபெக்ட் ஆகல. இவன் ஒரு தீர்க்கதரிசி. இவனுக்கும் சவுலுடைய பின்மாற்றத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதனால இந்த சாமுவேலுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் என் ஆண்டவருடைய இருதயம் நோகமணி ஒருவன் பின்வாங்கி போயிட்டானே, அதை நினைக்கும் பொழுது இவனால் தூங்க முடியல. கண் விழித்து ரா முழுவதும் தேவனை நோக்கி அவன் கதறி ஜெபிக்கிறான். மனம் நொந்து போய் இரவெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகள் குழந்தைகளாகவே இன்னைக்கு இருக்கக்கூடாது, வளரணும். யாக்கோபு ஒரு குழந்தைத்தனமான காரியம். யாக்கோபுடைய ஆள்நடப்பை என்பது ஒரு குழந்தைத்தனமான காரியம். என்ன, அவனுடைய பாதுகாப்பு வேணும் அவனுக்கு. அதனால அவன் கர்த்தரோடு தன்னை ஒப்புரவாக்கி கொண்டு அந்த பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டான். ஆனால் சாமுவேலுடைய விழித்திருப்பு ஜெபம் என்பது ஒரு மெச்சூர்ட் லைஃப், மெச்சூர்ட் பிரேயர் லைஃப். என் தேவனுடைய இருதயம் வேதனைப்பட்டுச்சே, நான் எப்படி நிம்மதியாக என்னால் தூங்க முடியும், என் தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் வேதனையாக இருக்க முடியும், என்னால் எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும். இதுதான் ஒரு ஆழமான ஒரு அன்பு, கர்த்தர் மேல் இருக்கிற ஒரு ஆழமான ஒரு அன்பு, ஒரு மெச்சூர்ட் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ந்த அனுபவம். ஒரே ஒரு சவுலுக்காக கர்த்தருடைய இருதயம் அவ்வளவு மனஸ்தாபப்படுமானால், இன்றைக்கு நம்மை சுற்றிலும் எத்தனை ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு நபருக்காக கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது நினைச்சு பார்த்தீங்களா? நம்ம பின்மாட்டத்தை நினைக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை, மக்கள் பின்மாட்டத்தை வந்து நினைக்கிறது இல்லைங்களா? யாக்கோபை போல முதல்ல நம்ம பின்மாட்டத்தை நம்ம முதல்ல வெளியில வரணும். அடுத்தது சாமுவேலை போல அடுத்தவனுடைய பின்மாற்றத்திற்காக விழித்திருக்க வேண்டும். யாக்கோபு தன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு இரவை செலவிட்டான். சாமுவேல் அடுத்தவனுடைய பின்மாற்றத்திற்காக இனி ஒரு இரவு முழுவதையும் தேவ சமூகத்தில் செலவிட்டான். என்னைக்காவது கர்த்தருடைய இருதய வேதனைப்படுதலை நினைத்து பார்த்திருக்கீங்களா? கர்த்தரை விட்டு ஒருவன் விலகி போகிறான்னா கர்த்தருடைய இருதயம் பரிதவிக்கிறது, துக்கப்படுறாரு, தாங்க முடியாமல், தன் வேதனையை தாங்க முடியாமல் ஓடி வந்து ஒரு மனுஷனிடத்தில் அதை ஷேர் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, அவரால் எவ்வளவு தூரம் அது தாங்க முடியாமல் போயிருந்தா இவ்வளவு தூரம் ஓடி வந்து சாமியிடம் ஷேர் பண்ணியிருப்பாரு. அவரால் அதை தாங்க முடியல, அடக்கிக் கொள்ள முடியல தன்னுடைய பின்மாற்றத்தை, தன் வேதனையை அடக்க முடியாமல் வந்து சாமுவேல் விட்டு ஷேர் பண்றார். சாமுவேலும் அவருக்கு ஆறுதலாக இருந்தான். அந்த ராத்திரி வேளையிலே இரவெல்லாம் மனம் நொந்து அவரை நோக்கி கூப்பிட்டதுனாலே கர்த்தருடைய இருதயம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு சொல்றேன், எத்தனையோ சவில்கள் மூலமாய் கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுது, அவர் இருதயத்தை ஆற்றக்கூடியவர்களாய் நீங்கள் நான் இருக்கணும். நம்ம அவரை வேதனைப்படுத்துகிற நிலைமையிலிருந்து வெளியே வரணும். யாக்கோபை போல அடுத்தது எத்தனையோ பேர் நிமித்தமாய் கர்த்தருடைய இருதயம் ஆறுதல் இல்லாம வேதனையா இருக்குது. அந்த இருதயத்துக்கு ஆறுதலை கொடுக்கிறதற்காக ஒரு ராத்திரியை நீங்கள் கண்டுபிடிங்க. பின்மாற்றத்திற்குள் போயிருக்கிறவங்க லிஸ்ட் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறவங்க எத்தனை பேர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் உலகம் எங்கிலும், எத்தனையோ சபைகளிலிருந்து கர்த்தரை அறிந்தவர்கள் எத்தனையோ பேர் உலக ஆசீர்வாதத்துக்காக பின்வாங்கி போயிருக்கிறாங்க, பாவத்திற்காக கத்தரை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு தூரம் வேதனையா இருக்குது, விழித்திருங்க. ஆண்டவர் அவ்வளவு துக்கத்தோடு இருக்கும் பொழுது நீ எப்படி சந்தோஷமா நம்ம தூங்குறது? விழித்திருங்க, கத்தரிட்ட கெஞ்சு, ஆண்டவரே இந்த பின்மாற்றத்துக்கு போயிருக்கிறீங்க எல்லாம் தூக்குங்க, ஆண்டவரை கிருபையாய் மன்னித்து அவளை தூக்கி எடுங்கப்பா, அவளை மறுபடியும் மீட்டுக் கொள்ளுங்க, மறுபடியும் அவங்க நல்லா வரணும், மறுபடியும் அவருடைய ஆத்மா சரியா வரணும். போராடணும், போராட்ட குணம் இருக்கணும். தாவீது ஒரு மெய்ப்பன், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு கரடி வந்து பிடித்துக் கொண்டு போனது, ஒரு விசை ஒரு சிங்கம் வந்து பிடித்துக் கொண்டு போனது. போனா போகட்டும், நான் விட்டான், போராடினாம். ஒரே ஒரு ஆடுதானே, போனா போகட்டும் சொல்ல, போராடினாம், போராடினாம், போராடி அதை மீட்டுக் கொண்டான். என்னைக்கு சொல்லுகிறேன், பிசாசாரவன் எத்தனையோ ஆத்மாக்களை கவர்ந்து கொண்டு போகிறான் மந்தையில் இருந்து. தெய்வ பிள்ளைகள் ஜெபத்தில் போராடி அதை மீட்க வேண்டும். கண் விழித்து போராடி ஜெபித்து மீட்க வேண்டும். அதுக்காக கண் விழிக்கணும், அதுக்காக கண் விழிக்கணும். நம்முடைய ஆத்மாவை மீட்கும்படி, இரண்டாவது நம்மை சுற்றிலும் இருக்கிற பின்மாற்றக்காரர்களின் ஆத்மாக்களை மீட்கும்படி கண் விழிக்கணும். மூன்றாவது ஒன்றை நான் சொல்லி வேகமாய் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதத்துக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லிடுறேன். ரொம்ப அதற்கு இதாக இருக்கும். யாக்கோபுடன் நிறுவத்தினர் வசத்தை வாசிங்க, அதுக்கு பிறகு அடுத்த பாயிட்டு போலாம். 5 19-20 கடைசி 2 வசனங்களை மட்டும் வாசுவோம்.
சகோதரரே,
சகோதரரே,
உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி,
நல்லா பாருங்க கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி
மோசம் போகும்போது
மற்றொருவன் அவனை திருப்பினால்
தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன்.
எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் பொழுது மற்றொருவன் அவனை திருப்பினால், பின்மாற்றக்காரனை மற்றொருவன் திருப்பினால், தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான் என்று அறிய கடவன். பின்மாற்றக்காரர்களை குறித்து கல்சனை எடுங்க, விழித்திருந்து ஜெபித்து தப்பி போன மார்க்கத்தில் அவனை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வாங்க. சரியா? 3 இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 6:12 வாசிக்கலாம்.
அந்நாட்களிலே
அவர் ஜெபம் பண்ணும்படி
ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்.
3 இயேசு கிறிஸ்து இடத்தில் ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். இரவு முழுவதும் தூங்காமல் இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபித்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் இரவு பகல் என்று ஒரு நாள் 2 பிரித்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையோ. அப்ப பகலுக்கு 12 மணி நேரம் என்றால் இரவுக்கு 12 மணி நேரம். காலையில் 6 சாயங்காலம் 6 அவங்களுக்கு பகல் சொல்லுவாங்க, சாயங்காலம் 6 அடுத்த நாள் விடிய காலை 6 இரவுன்னு சொல்லுவாங்க. அப்ப ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணார்னா, இதை நைட்டு போய் 11-12 போய் உட்கார்ந்து 3 எழுந்து வந்தார்ல, சாயங்காலம் 6 மலை மேல ஏறி ஜெபிக்க போனாரு, அடுத்த நாள் காலையில் 6 ஜெபிச்சுட்டு இறங்கி வந்தார். சொன்னவர் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஏன் இயேசு கிறிஸ்து பின்னர் ஜெபிக்கணும்? இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையில் அவர் ஜெபிச்ச பிறகு செஞ்ச அடுத்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 13 வாசிப்போம்.
பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்.
பொழுது விடிந்த உடனே அவரோடு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, அவரை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அதுல 12 செலக்ட் பண்ணார், செலக்ட் பண்ணி நீங்க தான் அப்போஸ்தலர்கள் அப்படின்னாரு. இந்த 12 செலக்ட் பண்றதுக்காக, தேவ நடத்துதலுக்காகத்தான் இரவு முழுவதும் தேவ சமூகத்தினை காத்திருந்து பிதாவின் திட்டத்தை, பிதாவின் சுத்தத்தை அவர் கொண்டு வந்தார். என்னைக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும், ஒரு சின்ன தவறான தீர்மானம் உங்க வாழ்க்கை முழுவதும் திருப்பிடும். தெரியுமா? ஒரு சின்ன தவறான தீர்மானம் உங்க வாழ்க்கை முழுசு திருப்பிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன மூவிலையும் சொல்றேன், கர்த்தருடைய ஆலோசனை நடத்துதலை பார்த்துதான் நீங்க நடக்கணும். அப்பதான் உங்க லைஃப் டோட்டலா ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்சம் திசமாறிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி ஆயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னைக்குமே ஆலோசனை கொடுக்கறதுக்கு கர்த்தர் அடியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுப்பா தெரியுமா? தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடும், விழித்திருந்து தேவ சமூகத்தின் நேரத்தை நீங்க செலவிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல அடுத்து நீங்க என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது சரியானது, எது தவறானது, சரியா கர்த்தர்களை நடத்துவார். தேவ நடத்துதலுக்காக விழித்திருங்க. ஏன் இந்த தேவ நடத்தல் அவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தில் நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா பரலோகம் போறது கேள்விக்குறியாயிடும். இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனதில் பிரவேசிப்பது இல்லைனர். அப்போ நம்ம வாழ்க்கையில பரலோகம் போறதுக்கு நம்ம லைஃப் டோட்டலா தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் தேவ சித்தத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போச்சோ வாழ்க்கையில ஏகப்பட்ட இழப்புகளை சந்திக்க வேண்டி வந்தது. அதனால இன்றைக்கு சொல்லுகிறேன், காத்திருங்க. உங்க வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவு எடுக்க வேண்டுமோ தேவ சமூகத்தில் காத்திருங்க. மனுஷங்கிட்ட ஓடாதீங்க. யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு போய் தலை காட்டி நிக்காதீங்க. கர்த்தர் என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் லெட்டர் எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, போன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் போய் நீங்க நில்லுங்க, கர்த்தருடைய பாதத்தில் போய் நில்லுங்க. கண்டிப்பாய் நீங்கள் என்ன செய்யணுன்றத உங்களுக்கு சொல்லாமல் மற்றவங்களுக்கு கர்த்தர் சொல்ல மாட்டார். ஆமென். என்ன செய்யணுன்றது உங்களுக்கு கர்த்தர் சொல்லுவார், நேரா சொல்லுவார். நம்ம போய் உட்கார்ந்து கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அதுக்கு யாராவது மீடியேட்டர் தேடுறோம். நீங்கள் போய் கர்த்தரை நேருக்கு நேர் சந்திப்பு, ஒரு இரவு நேரத்தை செலவு செய்யுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். உங்க வாழ்க்கை முழுவதும் தேவ சித்தமா இருக்கும். இந்த இடத்துல தேவ சித்தத்துக்காக அவர் ஜெபிச்சார். ஆனா நடந்த இன்னொரு காரியத்தை பாத்தீங்கன்னா, பிளஸ் இன்னொன்னு நடக்குது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 17, 18, 19 வசனங்களை பாருங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்துல நின்றார். அந்த மலையிலிருந்து ஜபத்தில் முடிச்சுட்டு காலையில சமனான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளின் குணமாக்கப்படும்படிக்கும் யூதயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீருசீரோன் பட்டணங்கள் இருக்கிறதான கடலோரத்திலிருந்து வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்தாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களிடம் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் என்று வேதம் சொல்லும். என்ன ரிசல்ட் பாருங்க. அந்த இரவெல்லாம் அவர் ஜெபித்து விட்டு மலையில் இருந்து சமனான இடத்துல அவர் இறங்கி நிற்கிறார். ஜனங்கள் சும்மா கொஞ்சம் நஞ்சி வரல. எப்படி வருது பாத்தீங்கன்னா, அவர் உபதேசத்தை கேட்கும் பிடிக்கும் வியாதிகள் சுகமாகும் பிடிக்கும் யூதயா தேசத்து திசைகள் யாவற்றில் இருந்தும். யூதயா தேசத்திலிருந்து மட்டும் இல்ல, அந்த திசையிலிருந்தே வந்தாங்களாம். இப்ப கன்னியாகுமரியில் வந்தாங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து மட்டுமல்ல, நடுவு திருநெல்வேலியில் வந்தாங்க, தூத்துக்குடியிலிருந்து வந்தாங்க, திருச்சியிலிருந்து வந்தாங்க, மதுரையிலிருந்து வந்தாங்க, விழுப்புரத்திலிருந்து வந்தாங்க, அந்த திசையில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்தாங்க. புரியுதா? ஒரு இடத்துல இருந்தல, அந்த திசையில் இருந்தெல்லாம் ஓடி வந்தாங்க. ஊர் ஊராய் திரண்டு திரண்டு வந்தது. கடலோர பகுதிகளில் திரளான ஜனங்கள் வந்தாங்க. சீதோன் பட்டணத்திலிருந்து வந்தாங்க, தீருமிலிருந்து வந்தாங்க, எருசலேம் நகரத்திலிருந்து வந்தாங்க, எல்லா விதமான ஜனங்களும் வந்தாங்க. கூட்டம் அலமோடுது. ஏன் தெரியுமா? ஒரு ராத்திரி தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் கவர்ந்து எடுக்கப்படுகிறார்கள். அதான் ராத்திரி கூட தான் இங்க பிரேயர் இருக்கும் சொன்ன. நம்ம திறமை காட்டு, நம்முடைய பிரசங்கத்தை காமிச்சு யாரையும் நம்ம லட்சியங்களை நடத்த முடியாது. நம்ம பாட்டை வச்சு, நம்முடைய மியூசிக்கை வச்சு, பிரசங்கத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஜெபித்தான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும். ஒன்னும் நடக்காது. அந்த பிரசங்கமோ பாட்ட மியூசிக்க ஒன்றத்துக்கும் யூஸ் ஆகாது. ஜெபிச்சா மட்டும்தான். ஏசு கிறிஸ்து பெரிய மியூசிக் போட்டு பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சு கூட்டம் நடத்தினாரா? யோவான் ஸ்நானனுடைய கூட்டத்தில் பெருங்கூட்டம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவன் பிரசங்க என்ன அழகான பிரசங்கம் பண்ணான், சாட்டை அடி வாங்கினான். அவருடைய பிரசங்கத்தை கேட்க வனாந்திரத்துக்கு ஜனங்க வேண்டினாங்க. ஏ ஜபம் ஜபம் ஒண்ணுமே கிடையாது. ஜபம் வந்தது, ஜனங்கள் திரளாய் வந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து யாரையும் தொட்டு சுகமாக்கல, அவருக்குள் இந்த வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினாங்க. இயேசு கிறிஸ்து யாரையும் தொட்டு சுகமாக்கல, இவருக்குள் இந்த வல்லமை புறப்பட்டு போய் அவர் பக்கத்தில் வரவங்களுக்கு எல்லாம் சுகமாகுது. எக்ஸ்ட்ராடினரி அவருடைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நடக்குது. எக்ஸ்ட்ராடினரியா நடந்துச்சு. வேற எங்கேயுமே நடக்காத அளவுக்கு இவர்களை நடந்திருக்குது. ஏன் தெரியுமா? ஒரு இரவு முழுவதும் அவர் தேவ சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல வல்லமை விளங்கினதற்கு ரகசியம். தேவ சமூகத்தினுடைய வாழ்க்கை யூஸ்ஃபுல்லா மாத்தணும்னா உங்க திறமையை யூஸ் பண்ணாதீங்க, தேவ சமூகத்துல செலவு பண்ணுங்க. கர்த்தர் கூட யூஸ் பண்ணுவார், தேவ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ணுங்க. முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க, கண் விழித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஜெபிக்க ஆரம்பிங்க முதல்ல தேவ சமூகத்துல. உங்களுக்கு திறமை இருக்குதோ இருக்கு இல்லையோ, பிரசங்கிக்க தெரியுமோ இல்லையோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பைத்தியகாரத்தனமான வசனத்தை வைத்து கர்த்தரால் ரட்சிக்க முடியும். ஜெபிச்சால் போதும், கர்த்தரால் யாரையும் யூஸ் பண்ண முடியும். உங்கள் மூலமாய் அநேகரை நீங்கள் திருப்தி ஆக்குவீங்க. ஆகாரத்தில் திருப்தி ஆவாய். இயேசு கிறிஸ்துவ வந்த எல்லாரையும் திருப்தி ஆக்கினார். வந்த அத்தனை பேருக்கு ஹீலிங், அத்தனை பேருக்கும் தேவனுடைய வார்த்தை, அத்தனை பேருக்கும் டெலிவரன்ஸ். அசுத்தாவினால் அலக்கடிக்கப்பட்ட எல்லாரும் விடுதலையானவன் போட்டிருக்குது, எல்லாருக்கும் டெலிவரன்ஸ். காரணம் என்ன? கண் விழித்து ஜெபித்தார். புரியுதா? கண் விழித்து ஜெபிங்க, உங்க லைஃபே டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. இருக்கிற ஒரு வாழ்க்கை பயன்படுத்த தெரிஞ்சுக்கங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் மற்றவர்களை போஷிக்கணும். புரியுதா? கண் விழித்து ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி நீ திருப்தியா இருப்பது. நமக்குள் இந்த அபிஷேகம் ஜனங்களை திருப்தி செய்யணும். நமக்குள் இருந்து காரியங்கள் மற்ற ஜனங்களை கர்த்தருக்குள் மறுபடியும் ரெனியூ பண்ணணும். நம்முடைய ஜனம் நம்மை மறப்படுத்தணும். இந்த நாட்களில் ஜெபிங்க, கண் விழித்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாம். சூத்திரம் கண் விழித்திரு, அப்பொழுது நீ ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் என்று வேதம் சொல்லுகிறது. கண் விழித்திரு, கண் விழித்திரு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் கண் விழித்திருந்தான். ஒரு ராத்திரி அதற்கு முன்பதாக அவன் ஜெபித்ததாக சொல்லப்பட்ட வேத பகுதி 20 வருஷத்துக்கு முன்னால் அவன் ஜெபிச்சதான் பைபிள் எழுதியிருக்கிறது. அடுத்த 20 வருஷம் அவன் ஜெபித்ததாக ஒரு காரியம் பைபிள் இல்லை. சொல்ற அளவுக்கு அவன் எதுவுமே ஜெபிக்கல. 20 வருஷம் வாழ்க்கை என்னாச்சு? உழைச்சான், உழைச்சான், உழைச்சான். மனைவிகளை சம்பாதிச்சான், பிள்ளைகளை சம்பாதிச்சான், சொத்து சம்பாதிச்சான். எல்லாத்தையும் சம்பாதிச்சாலும் கர்த்தரை இழந்துட்டான். தேவ பிள்ளையே, உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, கர்த்தரை இழந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தரை இழந்துடாதீங்க. உங்க உழைப்பு சம்பாத்திய நல்லதுதான், கர்த்தரை இழந்துடாதீங்க. யாக்கோபை போல கடைசியில் ஒரு இக்கட்டான நேரத்தில் வந்தவன் டைட் கவர்ல மாட்டிக்கிட்ட பொழுதுதான், ஐயோ கர்த்தரை விட்டுவிட்டோமே, இனி நமக்கு யாருமே இல்லையே என்ற ஒரு உணர்வு அப்பதான் அவனுக்கு வந்துச்சு. அந்த 20 வருஷம் அவனுக்கு கர்த்தரை பத்தி நினைக்கவே இல்லை. 20 வருஷம் திறமையை காமிச்சான், ஞானத்தை காமிச்சான், உழைப்பை காமிச்சான், அதுல வெற்றி பெற்றான். ஆனால் எல்லா வெற்றியும் அடைந்தாலும் கர்த்தர் இல்லைன்னா ஒண்ணுத்துக்கு உடவாது. எல்லா விதத்திலும் சக்சஸ்ஃபுல்லா இருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் இல்லைன்னா அதெல்லாமே வேஸ்ட். யாக்கோ பண்டைக்கு யாப்போக்கு நதிக்கரையில் அதைத்தான் உணர்ந்தான். ஒரு இரவு முழுவதும் அந்த யாப்போக்கு நதிக்கரையில் திண்டி தனித்திருந்தான், பூதரானவரோடு போராடினான், கெஞ்சி கதறினான் என்று வேதம் சொல்லுகிறது. கெஞ்சினான், கதறினான். நீ என்னை ஆசீர்வதித்தாலோடு உண்மை போக வேண்டும். என்ன ஆசீர்வாதத்தை அவன் கேட்டான்? அவனுக்கு ஆஸ்திதான் நிறைய இருந்துச்சு. என்னத்தை அவன் கேட்டான்? அவன் கேட்ட ஆசீர்வாதம் எல்லாம் மறுபடியும் அவருடைய உறவு கர்த்தரோடு புதுப்பிக்கப்பட்டதுதான். அந்த ராத்திரி வேளையிலே யாக்கோபா இருந்தவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். உறவு புதுப்பிக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்தில் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருந்த உறவு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது பாருங்க. சரியா இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி தூங்காதீங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் உறவு சரியில்லைன்னு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு குற்றப்படுத்துமானால் இன்றைக்கு ராத்திரி நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்க மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் யாக்கோபு அவன் அக்கறைப்படுத்துறது போல நீங்கள் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்துங்கள். உங்க கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தனியா தேவ சமூகத்தில் நில்லுங்க. எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கர்த்தரோடு நில்லுங்க. தேவ சமூகத்தில் வந்து நில்லுங்க. நின்று உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உறவு புதுப்பிக்கப்படட்டும். இரண்டாவது காரியம், சாமுவேல் சவுலுடைய பின்மாற்றத்தை கண்டபொழுது ராம் முழுவதும் மனம் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். முதல்ல நம்மளை நம்ம புதுப்பித்துக் கொள்ளணும், புதுப்பித்துக் கொண்டு மறுபடியும் கட்டப்பட வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறவர்கள் புதுப்பிக்கப்படுவதற்காக ஒரு இரவை நீங்கள் விழித்திருந்து ஜெபித்து பின்மாற்றத்தில் போனவர்களுக்காக மனவேதனைப்பட்டிருக்கிற மனஸ்தாபத்தோடு இருக்கிறதான கர்த்தருடைய இருதயம் மாற்றி தேற்றப்படும்படியாக ஒரு இரவை செலவு செய்து பின்மாற்றக்காரர்கள் புதுப்பிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வேதனையா இருக்கிறது! ஒரு சவுலுக்காக கர்த்தர் துக்கப்படுவார். ஆனால் இன்னைக்கு எத்தனை சவுல்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க, பெருகி போயிட்டாங்க. நம்ம ஜெபிக்க வேண்டாமா? நம்ம வாழ்க்கையை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகக்கூடாது. பின்மாற்றத்திற்குள் போன ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும். தப்பி போன ஒரு மார்க்கத்தை விட்டு தப்பி போனதான ஒரு மகன் மனுஷனை மறுபடியும் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறவன் திரளான பாவங்களை மூடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே அதை செய். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து சாயங்காலமான பொழுது மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவரை நோக்கி ஜெபம் பண்ணார். ராம் முழுவதும் சொதிச்சார். எதுக்காக? தேவ நடத்துதலுக்காக. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில் தேவ நடத்துதலை புரிய முடியும். தேவ நடத்துதலுக்கு நீங்க கர்த்தரிடத்துலதான் போகணும், மனுஷனிடத்துல போகக்கூடாது. மனுஷன் நடத்துதலுக்கு மனுஷன்கிட்ட போக, கர்த்தர் நடத்தணும்னா கர்த்தர்கிட்ட தான் நீங்க போகணும். கர்த்தர் நடத்துறதுக்கு எதுக்கு மனுஷன்கிட்ட போறீங்க? கர்த்தர் நடத்தணும்னா அவர்கிட்ட தான் போகணும், அவருடைய சமூகத்துல போய் நிறுங்க. ஒரு இரவை தேவ சமூகத்தில் செலவிடுங்க. ஏழு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன செய்ய? பிதா அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். 12 பேரை அடையாளம் காமிச்சார். அதோடு முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்களா? பிளஸ் அடுத்த ஒரு ஆசீர்வாதம், அவர் மலையில் இருந்து இறங்கின உடனே எக்ஸ்ட்ராடினரியா டெலிவரன்ஸ் நடந்துச்சு. காரணம், அந்த இரவெல்லாம் அவர் தேவ சமூகத்தில் இருந்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கண் விழித்திரு, அப்பொழுது நீ ஆகாரத்தினால் திருப்தியாவாய். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட்டதான பெரிதான கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் கண் விழித்து எங்கள் தூக்கத்தை தியாகம் செய்து எங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் பின்மாற்றக்காரர்களை மறுபடியும் கொண்டு வரவும் உமக்கென்று பயனுள்ள பாத்திரமாய் மாறவும் அந்தவரை அநேகரை திருப்தி செய்யக்கூடிய விதத்தில் எங்களை நீங்க திருப்தியாக்க போகிறதற்காய் சோத்திரம். எங்களை அதிகமாய் நீங்க நிரப்புவதன் மூலமாய், எங்களை புதுப்பிப்பதன் மூலமாய் மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாய் எங்களை நீங்க திருப்தியாக்க போகிறதற்காய் சோத்திரம். உங்களது பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தியாய் ஆசீர்வதிங்க அப்பா. இன்னைக்கு விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்திப்படுத்துங்க. உலக ஆசீர்வாதங்களிலும் திருப்தியாய் ஆசீர்வதிங்கப்பா. சரீர ஆரோக்கியத்தில் திருப்திகரமாய் ஆரோக்கியமாய் இருப்பார்களாக. பொருளாதார நன்மைகளிலே திருப்தியாய் இருப்பார்களாக. எல்லாவற்றையும் பிள்ளைகளை கர்த்தர் திருப்திப்படுத்துவதற்காய் சோத்திரம். இதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கண் விழித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். புதிய கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே, ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.